SBS தமிழ்.
உங்கள் மூவருக்கும் வணக்கம்.
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 இன்று குடும்ப வன்முறை பற்றியும் இது சம்பந்தமாக நடைபெறுகின்ற விழிப்புணர்வு நிகழ்வு பற்றியும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நிலைய கலையகம் வரை வந்திருக்கிறீர்கள். முதலாவதாக குடும்ப வன்முறை, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றால் என்ன என்று ஆரம்பிப்போம். சொல்லுங்களேன்.
என்னுடைய பெயர் விஜய் வீராசாமி. குடும்ப வன்முறை என்பது வன்முறை வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம். இந்த வன்முறையானது கணவன் மனைவிக்குள்ளே வர பிரச்சனைகள், இடைஞ்சல்கள், அதுதான் குடும்ப வன்முறை. ஆங்கிலத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. குடும்ப வன்முறையில் நிறைய விதமான வன்முறைகள் உண்டு. அதில் பெரிய விதத்தில் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ், அதாவது அடிக்கிறது, பிடிச்சி தள்ளுறது, அந்த மாதிரி உடல் உபாதைகள் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்குது, வேர்பல் வயலன்ஸ் இருக்குது, எமோஷ்னல் வயலன்ஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் வயலன்ஸ் இருக்குது, சோஷியல் வயலன்ஸும் இருக்குது.
சரி, இப்போது தமிழ் சமூகத்தில் இந்த குடும்ப வன்முறை குறித்த விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது? இந்த குடும்ப வன்முறை வந்து நமது சமூக மக்களிடையே எந்த அளவு இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
என்னோட பெயர் காயத்ரி தர்மகேசன். எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையில் சிறு வயதிலிருந்து எங்களுக்கு பெரியவர்களை மதிக்க வேண்டும், எல்லோரையும் மதித்து வாழ வேண்டும் என்பது தான் எங்களுடைய கலாச்சாரம். ஆனால் நான் அதற்காக எங்களுடைய சமுதாயத்தில் இந்த பிரச்சனை இல்லை என்று கூற முடியாது. இது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஒரு பாரதூரமான பிரச்சனை.
நமது சமூக மக்களிடையே தங்களுக்கு குடும்ப வன்முறை வீட்டில் நடைபெறுகிறது என்று அவர்கள் அவதானிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா?
என்னுடைய பெயர் குமார். என்னுடைய வேலை அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, நான் உதவி செய்த குடும்பத்தினர்களில் பெரும்பாலானோர் அவர்கள் வன்முறை பற்றி கற்றிருக்கிறார்கள், பார்த்துருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அனுபவிக்கும்போது தாங்கள் அனுபவிப்பது வன்முறைதான் என்று உணர்ந்து கொள்வதில் குறைவாக இருக்கிறார்கள்.
அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர்களுடைய பிறந்த கலாச்சாரம் கூட சொல்லலாம், இல்லை சமயத்தின் அடிப்படையில் கூட சொல்லலாம், இல்லை அவர்கள் பாதுகாப்பான முறையில் வளர்க்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களால் அதை அவர்களை அதை காண முடியாத வகையில் வளர்க்கப்பட்டிருக்கலாம்.
அப்படி பார்க்கும்போது நமது சமூக மக்களிடையும் இந்த குடும்ப வன்முறைக்கான விழிப்புணர்வு அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக பொருளாதார ரீதியான வன்முறை என்று சொல்லும்போது அது எப்படி நீங்கள் விளக்குவீர்கள்? சொல்லுங்களேன்.
பொருளாதார வன்முறை என்பது கணவனோ இல்லை மனைவியோ, நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கும் நிகழக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஆண்மகன் சம்பாதித்துட்டு மனைவிக்கு செலவு பண்ண காசு கொடுக்காம அவங்கள தடுத்து நிறுத்துறதும் ஒரு பொருளாதார வன்முறை. அது மாதிரி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு உதாரணத்துக்கு மனைவி வேலைக்கு போக அவங்களுக்கு இயலாமையாக இருக்கலாம், அது உடல் ரீதியாகவோ மனல் ரீதியாகவோ அவங்களுக்கு இயலாமல் இருக்கலாம். அப்படி இருக்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கணவர் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றது ஒரு பொருளாதார வன்முறை.
இப்போ இதில் வந்து எமோஷனல், அதாவது உளவியல் ரீதியான சில நெருக்கடிகள் கொடுப்பதும் ஒரு வகையான வன்முறை என்று நான் வாசித்திருக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்களேன்.
நம்ம வாழ்க்கையில் எல்லாமே உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்டது தான். ஃபிசிக்கல் வயலன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் எந்த வன்முறையை வந்திருந்தாலும் சரி, அதுக்குள்ள அந்த எமோஷனல் உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்கிடையிலே வன்முறை நடந்து கொண்டிருக்குது நீண்ட காலமாக. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு மூணு நாலு வயசு குழந்தை. அந்த பிள்ளைக்கு ஒரு அப்பாலாம் ரொம்ப பிரியம். அப்போ அந்த அப்பா ஒரு நாள் ரூமில் இருக்கும்போது அப்பா அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை வருது அப்பாவை தேடிட்டு. அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைகிட்ட அம்மாவை வெளியில் போ என்று சொல்லு என்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. குழந்தைய பாவிச்சு கணவரானவர் வன்முறை செய்கிறார். அதோட தன் பெற்ற குழந்தை தன்னை வெளியே போன்னு சொல்லும்போது ஏற்படக்கூடிய மன உணர்ச்சிகள், இது மாதிரி எல்லா வகையான வன்முறைகளையும் உணர்வுகள் பாதிக்கப்படுது.
கணவன் மனைவி சண்டை என்னப்பா, இது எங்கே நடக்காத ஒரு விஷயம், எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். காலையில் சண்டை ஆரம்பித்தா அது ராத்திரி சரியாக போயிடும், இதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது கூடுதலாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பொழுது விழித்து கொள்ள வேண்டும், அதாவது இதற்கு மேல் என்னால் முடியாது என்ற கட்டத்திலா, அல்லது அந்த வன்முறை ஆரம்பிக்கும் பொழுதே அதை தடுத்து நிறுத்துவதற்கான உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா?
குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் சேர்ந்து நடத்தும் ஒரு அரசாங்கம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பது முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய கலாச்சாரத்தில் குழந்தைகள் எவ்வளவு அதனால் பாதிக்கப்படுவார், இந்த பிரச்சனைகளால் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ஸோ நாங்கள் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லி இது நடக்கிறது, இதுக்கு என்ன செய்கிறது, நாங்கள் வைத்தியரை பார்ப்பதா அல்லது கவுன்சிலரை பார்ப்பதா என்று முடிவெடுத்து அதை எவ்வளவு கெரியாக நாங்கள் வெளியிலே கொண்டு செல்கின்றமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அதனால் நன்மை உள்ளது.
இதுக்குத்தான் நாங்கள் விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி நடத்த காரணம் இதுதான். ஆரம்பத்திலேயே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வகையில் அவங்க முடிவுகளை தீர்மானங்களை எடுத்து செயல்படும் போது பிரச்சனைகள் நாங்கள் கட்டுப்படுத்தவோ உதவி செய்வோம், நிப்பாட்ட எங்களோட நோக்கம் நிப்பாட்டணும். இது தன்னூல் கலாச்சாரம் மட்டுமில்லை, குடும்ப வன்முறை எல்லா கலாச்சாரம் எல்லா எல்லாருக்குமே நடக்குது.
ஏன் இது கடைசி கட்டத்தை அடைந்து விட்டது என்பதற்கு என்னுடைய பதில், நாங்கள் எங்களுடைய அறியாமை காரணம், மற்றது குழந்தைகளுக்காக நாங்கள் விட்டு கொடுப்பது. நான் அது பிழை என்று கூறவில்லை, குழந்தைகளுக்காக விட்டு கொடுப்பது நான் பிழை என்று கூறவில்லை. அதற்காக எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்கவும் கூடாது. மற்றது வந்து எங்களுடைய பொருளாதாரம் ஒரு காரணம், பல பெண்கள் எங்களுடைய சமுதாயத்தில் வேலையின்றி இருப்பது ஒரு காரணம்.
சமூகமும் ஒரு காரணமாக நீங்கள் பார்க்கவில்லையா?
சமூகம் ஒரு காரணம். நான் ஆண்களை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், பெண்களையும் சேர்த்து நான் குறை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய பெண்களை எங்களை கீழே போட்டு மிதிப்பதை நான் கண்டிருக்கிறேன். எங்களுடைய சமுதாயத்தில் மட்டும் இல்லை, மற்ற சமுதாயங்களிலும் தான் பெண்களை கீழே போட்டு எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் பண்ணி இருக்கிறார்கள். நான் எத்தனையோ இடங்களில் கண்டிருக்கிறேன், அம்மா தன் பிள்ளையை விட்டு கொடுத்திருக்கிறார், அவர் கணவனோடு வாழணும். ஒரே ஒரு காரணம், கணவனோடு வாழ வேண்டும்.
அடுத்த வாரம் அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்வு ப்ராஜெக்ட் சாய்ஸ் ஃப்ளாஷ் மாப், இது வந்து குடும்ப வன்முறை குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு, அதை பற்றி சொல்லுங்கள்.
ப்ராஜெக்ட் சாய்ஸ்ன்னு நாங்கள் இந்த ப்ராஜெக்டுக்கு பெயர் வைத்தது தெரிவு என்பது. எதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த ப்ரொஜெக்டினூடாக நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். நான் இன்று கலையகத்துக்கு வந்திருப்பது வைட்ரிபன் ஆஸ்திரேலியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி. ஸோ வைட்ரிபன் ஆஸ்திரேலியா கனடாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். 1989ஆம் ஆண்டு 14 பெண்கள் பல்கலைக்கழகத்தில் கொலை செய்யப்பட்டதை அடுத்து ஆண்கள் பெண்களுக்காக தங்களுடைய பெண்களினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது என்று உருவாக்கப்பட்ட நிறுவனம் இது. வைட்ரிபன் ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல்ஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், பிரிட்ஜ்வியூ மெடிக்கல் ப்ராக்டிஸ், ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், பேவ் என்டர்டெயின்மெண்ட், 5 நிறுவனங்கள் இணைந்து இந்த ப்ரொஜெக்டை கொண்டு நடத்த இருக்கின்றோம் 18ஆம் தேதி.
இந்த நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது என்று சொல்லுங்கள், மற்றும் அன்றைய தினம் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த நிகழ்வில்?
இந்த நிகழ்வு பரமேட்டா பார்க்கில் டவுன் ஹால் சென்டர் எதிரில் நடக்க இருக்கிறது, மாலை 4 மணி முதல். இதனுடைய நோக்கம் என்னென்னா விழிப்புணர்வு, இந்த வன்முறை பற்றின விழிப்புணர்வு. நிறைய இந்த வன்முறைக்கு காரணம் நம்மளுடைய கலாச்சாரம். நம்ம பெற்றோர் எதுவாக இருந்தாலும் கணவர் கூடயே இருக்கணும், எதுவாக இருந்தாலும் உள்ளே வச்சுக்கணும், பொறுத்துக்கணும்ன்ட்டு மைண்டில் இருந்த அந்த ஒரு கான்செப்டை அகற்றி ஒரு விழிப்புணர்வை நம்ம மேலும் மேலும் விழிப்புணர்வில் பல தகவலை சொல்ல சொல்ல அந்த பழைய நினைவுகள் நம்ம கலாச்சாரம் மைண்டிலேருந்து வெளிக்கொண்டு வந்து வேறு என்னென்ன வழிகளில் நம்ம மேலே வந்து இதை எதிர்த்து போராடலாம் என்ற அந்த ஒரு சிந்தனையை ஊக்குவிக்கும் காரணமாக இந்த விழிப்புணர்வை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கி நடத்தவிருக்கு. பல கலை நிகழ்ச்சிகளும் இருக்கிறது.
இந்த விழிப்புணர்வு என்று சொல்லும் பொழுது நாங்கள் கூடுதலாக இந்த குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டும், அதிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூடுதலாக பேசுகின்றோம். என்னுடைய பார்வையில் இன்னொன்றும் இருக்கிறது, அதாவது அவ்வாறு வெளியே வருபவர்களுக்கு சமூகத்தில் அதன் பிறகு அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆதரவு அங்கீகாரம் அது குறித்த விழிப்புணர்வும் தேவை என்று நான் நினைக்கின்றேன்.
இந்த விழிப்புணர்வு என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரிய ஒரு விழிப்புணர்வு. 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக எல்லாம் யங் யூத் பீப் அவர்களுடைய ஆதரவின் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. அதை விட குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பெண்களை நான் கண்டிருக்கிறேன் திரும்பவும் விக்டிமைஸ். ஸோ விக்டிமைசிங் அவர்களை மேல் பழியை போடுவதை நான் கண்டிருக்கின்றேன். அது ஒரு தவறான விடயம். நாங்கள் எல்லோரையும் ஆதரவாக நடத்தி கணவனும் மனைவியும் உரிமைகளை தங்களுக்கு உரிய உரிமைகளை அதற்கு ஏற்றபடி இருவரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம்.
அன்றைய நிறைய ஸ்டால்ஸும் அன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த ஸ்டால்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள், தகவல், ஃப்ளையர்ஸ் எல்லாமே நாங்கள் அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது என்னென்னா, எப்படி சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறது, குழந்தையோட வெளியில் வந்துட்டால் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பு, மென்டலி அஃபெக்ட் ஆகும்போது கவுன்சிலிங் சர்வீசஸ் என்ன இருக்குது, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தகவலையும் அன்றைக்கி நாங்கள் பரிமாறுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
உங்கள் மூவருக்கும் நன்றி. நிலைய கலையகம் வரை வருகை தந்து ப்ராஜெக்ட் சாய்ஸ் ஃப்ளாஷ் மாப் இந்த நிகழ்வு பற்றின கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil